நமஸ்காரம். இன்றைய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அல்லது முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு மற்றொரு விஷயம் மனவிலக்கு. டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது சற்றே கூடிக்கொண்டு வருகிற காலம். அந்த நாள்லாம் அப்படி இருக்கலையே, இப்படித்தான் நிறையா இருக்காப்புல இருக்கே, இந்த காலத்துக்கு தான் இந்த ப்ராப்ளமா என்று பலர் உள்ளத்திலும் உள்ளது. கல்யாணம் ஆகிறதுக்கே சமப்பட்டு தான் இப்பெல்லாம் ஆறுது, ஓரளவு வயசாகித்தான் நடக்கிறது. ஆன பிற்பாடும் மனம் புரிதல் இல்லை, ஒத்துப்போக முடியவில்லை என்பதனாலே சட்டுன்னு டைவர்ஸ் ஏற்பட்டுடுறது. நாம் முன்னமேயே சொல்லியிருந்தபடிக்கு டைவர்ஸுக்கு ஒரு சாங்ஷனோ மந்திரமோ ஒரு சடங்கோ சனாதன தர்மத்தில் இல்லை. அந்த காலத்திலையும் மன ஒற்றுமை இல்லைன்னா பிரிஞ்சு வாழ்ந்தவா இருக்கா? ஆனா டைவர்ஸ் ஒன்ன வாங்கிக்காமல் பிரிந்தே வாழ்ந்துடுவார்கள். இந்த நாள் அது லீகலைஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அந்த நாள் அது லீகலைஸ் ஆகாத காரணம், சாஸ்திரம் சொல்லியிருந்தா தான் லீகாலிட்டி, சாஸ்திரத்துல மந்திரம் இல்லை, அதனால அது அப்படியே வாழ்ந்துருந்திருக்கா. அது பழையது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாள்ல இது எதனால் ஏற்படுறது, அதை தவிர்த்துக்கிறதுக்கு நாம எதானம் பண்ணலாமா? முதல் புரிதல், நாம மேலை நாடுகளை பார்த்து அங்க இதெல்லாம் சுலபமா தானே நடக்கிறது, அப்ப இங்கேயும் நடந்தா என்ன அப்படிங்கிற கண்ணோட்டம் பார்க்க கூடாது. இந்த தேசத்துக்குன்னு நமக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் உள்ளன. இப்ப நமக்குன்னு இருக்கிற பண்பாட்டை மறுக்கணும்னே அவசியம் இல்லை. பண்பாடு, கல்ச்சர், கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே அது ஏதோ மாடர்னிட்டிக்கு எதிர் என்று தயவுசெய்து நினைச்சுக்க வேண்டாம். நாம்ளே அந்த பண்பாட்டோட தான் இருக்கோம். சயின்ஸ் படியே பார்த்தா நம்ம பாடி ஸ்ட்ரக்சர், நம்முடைய கலர் காம்ப்ளெக்ஷன், நம்முடைய பேச்சு முறைகள், நம்முடைய உணவு பழக்க வழக்கம், இது இத்தனையுமே கிழக்கத்தி நாடுக்கு வேறே, அதுவும் பாரதத்துக்கு தனி. இதெல்லாம் நம்மால ஒன்றும் பண்ண முடியலையே, அதன்படிக்குத்தானே போறோம். ஒண்ணுல ஒரு ஷர்ட் சைஸ், ஷூ சைஸ் எல்லாம் கூட இந்தியானா ஒரு சைஸ் போடுறா, யூகேனா ஒரு சைஸ் போடுறா, யூஎஸ்ஏனா ஒரு சைஸ் போடுறா. இது என்ன ரொம்ப நாளா இப்படியே தான் இருக்கணுமா, மாத்திக்கணுமா? நம்ம யாரும் கேட்கவும் இல்லை, அது மாத்தவும் முடியாது. அதே மாதிரிதான் இந்த மனப்பதிவு, நம்முடைய கலாச்சாரம், அது சட்டுன்னு மாறாது. அதனால முதல் விஷயமா பல நாடுகள்ல இப்படி நடக்கிறதே, நம்ம நாட்டிலையும் நடந்தா என்ன என்ன நினைச்சுக்க வேண்டாம். அது நம்முடைய ஜெனடிக்ஸ்லயே இல்லை. அடுத்தது, கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம இப்ப நிறைய பிரிஃபரன்சஸ் வச்சுட்டு இருக்கோம். அத்தனை டீடைல்டு பிரிஃபரன்சஸ் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டா எதிர்பார்ப்பு கூடி போறது. அந்த எதிர்பார்ப்புகளாலெல்லாம் மனுஷனால சாதாரணமா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நாமெல்லாம் மனுஷர்கள், எத்தனையோ குறைகளோடு இருக்கிறவா, நம்ம என்ன குறையுண்ணம் இல்லாத கோவிந்தனா? அதனால இந்த குறைகள் இருக்கத்தான் போறது. எல்லா விதத்திலையும் ஒரு ஐடியல் லைஃப்ங்கிறது கிடைக்க போறது இல்லை. ஆப்டிமைஸ் பண்ணத்தான் முடியுமே தவிர ஐடியல் லைஃப் கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. அது எந்த பெண்ணுக்கும் எந்த பிள்ளைக்கும் தெரியும். அப்படியே பர்ஃபெக்ட் கணவன் இவர் தான் ஒரு பெண்ணோ, பர்ஃபெக்ட் மனைவி இவர் தான் ஒரு ஆணோ சொல்ல போறது இல்லை. அதை ஒத்துண்டு வாழறது தானே வாழ்க்கையில ரசிக்கிறதே. எல்லாம் ஐடியலா இருந்துருத்துனா அப்புறம் மெஷினரி ஆட்டம் ஆயிடாதா? அதனால கொஞ்சம் பிரிஃபரன்சஸ் குறைத்து கொண்டு ஐடியலிஸ்டிக்கா வாழணும் அப்படின்னு நினைச்சுக்காமல் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா வாழணும், எதிர்பார்ப்புகளை குறைக்கணும். இவ்வளவுதான் யாராலையும் முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் பண்றோம். வேலைக்கு போற இடத்துல என்ன வேலை கிடைக்கிறதோ, ஆள் இருக்கோ இல்லையோ, அவ்வளவுதான், தள்ளிட்டு தான் போறோம். முதலாளி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஒத்துன்னு தான் போறோம். ஆனா இங்க மட்டும்தான் அது கூடவே இருக்கிறதுனாலே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமா போகுது. அதனால ஒன்னு சொன்னேன், இது நம்ம நாட்டு கலாச்சாரம்னு புரிஞ்சுப்போம். ரெண்டு, பிரிஃபரன்சஸ் குறைச்சா தான் எதிர்பார்ப்பு குறையும். அதிகமான எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தால் அப்படி யாரும் வாழ முடியாது. மூன்று, ஒத்தருக்கொத்தர் நாம கணவனும் மனைவியும் என்ன பேசிக்கிறோமோ, என்ன சண்டை பூசலோ, அது எல்லாத்தையுமே வெளியில சொல்லணுங்கிற தேவையில்லை. அதுவும் வெளி மனுஷர்கிட்ட, ஆபீஸ் போற இடத்துலயோ படிக்கிற இடத்துலயோ எல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப சொல்லிக்கவே கூடாது. ஏன்னா அவர்களுக்கு உள்ள என்ன நடக்கிறதுங்கிறது உண்மை தெரியாது. ஏதோ தங்களுக்கு தோணினத்தை கமெண்ட் அடிச்சுட்டு போடுவா. அது இப்போ நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கோம்னா ஒரு கமெண்ட் வந்தது நாலு கமெண்ட் ஆகும். நமக்கு சரி, நாலு தரம் ஒருத்தர் சொல்றாலே சரியா இருக்கும் போல் இருக்கேன்னு நம்மளே தோண ஆரம்பிச்சிடும். அவர்களுக்கு முதல்ல சர்க்கம்ஸ்டான்சஸே தெரியாது, நம்மால் அப்படி புரிய வைக்கவும் முடியாது. ஒரு ஜட்ஜ் ஒரு கேஸை விசாரிக்கிறார்னா எவ்வளவு நடுநிலைமையோட எத்தனை வாதாடுதல்கள்லாம் கேட்கிறார். அதை போல நம்ம கேஸை கேட்டுட்டா வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போறா இல்ல இல்லையா? அவ்வளவு தூரம் ஜட்ஜ் ஆட்டம் படிச்சுட்டு வந்தா உட்காந்து கேட்க போறா? அதனால நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் வெளி மனுஷால ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண விடாதீங்க, கமெண்ட் பண்ணவும் விடாதீங்க. இன்னொன்னு சொல்றேன், இது வெளியார பத்தி. நம்ம அப்பா அம்மா கிட்டயே கூட எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சொல்லணும். ரெண்டு காரணத்துக்காக சொல்றேன், அவர்கள் வருத்தப்படுவா, அதுக்காகவும் கொஞ்சம் மறைச்சுதான் ஆனும். எல்லாத்தையும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் வச்சுங்க, அப்ப யார் அப்பா அம்மாவை பத்தி யார் குத்தம் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆயிடும். அதனாலே வெளி மனுஷாள்கிட்ட கண்டிப்பா தவிர்த்துடணும். வீட்டுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டும். அடுத்த பாயிண்ட், ரொம்பவுமே மறைச்சும் போடக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு சொல்லணுமோ அதை சொல்லி அவளுடைய அட்வைஸ கண்டிப்பா வாங்கிக்கணும். ஏன்னா நம்மளை விட கூட வாழ்ந்திருக்கிறவ. அதே மாதிரி அப்பா அம்மாட்டையும் ஒரு வேண்டுகோள், பெற்றோர் இடத்துலயும் கொஞ்சம் நம்ம பெண்ணோ பிள்ளையோ சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவா, கொஞ்சம் அதிக சென்சிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ பெரியோர்கள் கூட இருந்து கொஞ்சம் அந்த படகை நகர்த்தி விட்டுறது நல்லது. எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா இன்ஜின் எவ்வளவு பவர்ஃபுல்லா மேல போகணும், அது மேல ஏறெடுத்துனா அப்புறம் ஒன்னு ஆஃப் பண்ணிட்டு கூட ஓட்டிக்கலாம். அப்ப இந்த இனிஷியல் பீரியட் ரொம்ப டெஸ்டிங் பீரியட் இல்லையா? உங்களுக்கே கொஞ்சம் நம்ம பிள்ளை எப்படி பொண்ணு எப்படிங்கறத தெரிஞ்சு விடுவோம். ஓஹோன்னு அவளும் ஐடியல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ஆமா, இந்த குறை என் பொண்ணுட்டு இருக்கு, இல்ல இந்த பிள்ளைட்டு இருக்கு, இந்த மாதிரி சட்டு சட்டுன்னு கோபம் வரும், அதை கொஞ்சம் நம்ம சமாளிச்சுட்டு போகணும்னால் நாம கூட இருந்துட்டா பெரியவர்கள் இருந்துட்டோம்னா நடத்தி விடலாம். அதனால அதை புரிந்து கொண்டு அந்த மாதிரி கொஞ்சம் நிதானப்படுற பொண்ணு பிள்ளையா இருந்தா நீ கவலைப்பட வேண்டாம். இல்லே கொஞ்சம் அவசரமா முடிவெடுத்துருவான்ற ஆப்பில் இருந்தால் அப்ப முதல் 2 வருஷம் வரைக்கும் நம்ம கூட இருந்து அரவணைச்சுன்னு போயிட்டோம்னால் அதுக்கப்புறம் தானே சரியாப்படும். அதனால அது பெற்றோரும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. கல்யாணம் ஆயிடுத்து. கடைசியா ஒரு பாயிண்ட், எக்காரணம் கொண்டு இந்த டைவர்ஸி என்னுடைய கலாச்சாரப்படி அளவே ஆகல. இன்னொன்னு, நான் இப்படி விட்டுட்டு மட்டும் என்ன பண்ண போறேன்? இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு, குழந்தைகள் இருந்து பிரிஞ்சா பெரிய ப்ராப்ளம். அவர்களை பத்தி தான் நம்ம நினைக்கணும். நம்ம பிரிபரன்சஸ் அந்த சமயம் கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் ஆகணும். விட்டு கொடுக்காவிட்டால் எந்த மன வாழ்க்கையும் நிற்காது. யாரோ ஒத்தர் குறைஞ்சு போகணும்னு ஞாபகம் வச்சுப்போம். அது ஆண் இறங்கி போகட்டும், பெண் இறங்கி போகட்டும், அந்த சமயத்துக்கு ஒத்தராவது விட்டு கொடுத்தால்தான் அந்த வாழ்க்கையை காப்பாத்த முடியும். இந்த விட்டு கொடுத்ததுனாலே ஒரு பெரிய பாக்கியம் காத்துட்டு இருக்கு. சனாதன தர்மத்தின்படி ஒரு கல்யாணமானத்தை காப்பாத்துட்டா அப்படிங்கிற புண்ணியம், அப்படிங்கிற பகவானுடைய பிரீத்தி அந்த விட்டு கொடுக்குற ஆளு கிடைக்க போகுது. அப்ப நமக்கு பெருமானுடைய பிரீத்தியும் புண்ணியமும் இருக்கு, அதனால ஒன்னும் தப்பு இல்லை. வேண்டா, யாரோ ஒரு வயசானவர் பஸ்ல ஏறுறார், நான் சீட்ல உட்காந்துருக்கேன், எனக்கும் கால் வலிக்கிறது, இருந்தாலும் எழுந்து நீ உட்காரு சொல்லலையா, அந்த சமயத்துல நமக்கு ஒரு பெருமிதமா இருக்கும் இல்லையோ? அதே போல வாழ்க்கையிலையும் ஏதான சண்டை சச்சரவு வந்தா ஒருத்தர் விட்டு கொடுத்தா அது ஒண்ணு இறங்கி போட மாட்டோம், தலையில இருக்கிற கிரீட்டெல்லாம் யாரும் இறக்கி வச்சிட மாட்டா, நம்ம ஒண்ணு அவ்வளவு பெரிய வாழும் இல்ல. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நம்ம சாதா மனுஷாள். இப்போ ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தனால என்ன ஆயிட போறோம், நம்ம என்ன பேர் பட போறதா? கல்யாண வாழ்க்கையில ஈகோ பார்க்கவே கூடாது. அந்த ஈகோ பார்த்துட்டோம்னால் அது ஏதோ வேலை பார்க்கிற இடத்துல பாத்துங்க, நீங்க முன்னுக்கு வரணும்னா பண்ணிக்குங்க. ஆனா கல்யாணம்ங்கிற இடத்தில் பகவான் நடுவில் இருக்கார், ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு தான் கைங்கரியம் இருக்கும். இந்த எண்ணம் இல்லாம இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம், நமக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்கோம், பகவானுக்காக பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிருகதாரண்ய உபநிஷத்து தெளிவா சொல்றது, அவனுக்காகத்தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. கணவன் மனைவிக்கும் இல்ல, மனைவி கணவனுக்கும் இல்ல, ரெண்டு பேர் இருக்கிறது பகவானுக்காக. அப்ப ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கையை காப்பாத்திட்டு பெருமாளுக்கு எவ்வளவு பிரீத்தி ஏற்பட போறது, அந்த பிரீத்தி எதைத்தான் பண்ணி கொடுக்காத, அப்புறம் தானே வாழ்க்கையை சரிப்படுத்திடும். இது போல ஒரு சில பாயிண்ட்ஸ கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்போம். அதனால ஏதோ ஊடகங்கள்ல சில சொல்றாளே இளைஞர்களா இருக்கிறவா, அது என்ன அடுத்த வாழ்க்கையை பாத்துக்கணும்னு சொல்றாளே, அப்படின்லாம் கொஞ்சம் சட்டுன்னு முடிவு எடுத்துறாதீங்க. இது எந்த பொருளும் இல்ல, வாங்கி ட்ரை பண்ணோம் திருப்பி கொடுத்துட்டோன்றதுக்கு இப்போ இது வாழ்க்கை. ஏன்னா இந்த வாழ்க்கைங்கிறதுக்கு இந்தியா தான் ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணிருக்கு, அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். நிஜமாவே இந்தியா அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணி தான் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பகவான் ஆசைப்படுறார். மகாலட்சுமியினுடைய அம்சம் பெண்ணுன்னுட்டும், விஷ்ணுனுடைய அம்சம் ஆணுன்னுட்டும் சொல்லிட்டும் அந்த அளவுக்கு புராணங்கள் சொல்லியிருக்கிறச்சே, அப்ப நாம பாட்டுக்கு ஏனோ எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணக்கூடாது இல்லையா? எனக்கு நல்லா புரியுது, நீங்க ஒத்தொத்தரையும் யாரு இது டைவர்ஸ் கேஸா இருந்தாலும் டைவர்சியா இருந்தாலும் ஆந்தனையும் அவளுக்கு மட்டும் வருத்தம் இருந்திருக்காதா? எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துருப்பிடல இல்லையோ. இப்ப நான் ஒரே பிரார்த்தனை, இந்த சில பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுன்னு முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்குமே பெருமான் பிராட்டியினுடைய கட்டாட்சம். அப்பப்போ அடுத்த வாரம் பங்குனி உத்திரம் வருது, தாயாரும் பெருமாளும் சேர்த்தியில எழுந்துருளுக்கு போறா, ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதனும். அந்த சேர்த்தியை சேவிச்ச யாருமே சேர்ந்தே தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.